الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين، إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، إن التقوى رأس الأمور، واتقوا الله سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين، وحسن أولئك رفيقا. صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வினுடைய பெயரை கூறி இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிரின் மேலான ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவலவும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபிஹூன்கள், சபாவு சாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று முழாவதாக. அல்லாஹனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹனுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தகுவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும், நாளைய மறுமையிலே அல்லாஹும் அனைவரையும் தகுவாவை கொண்டு கண்ணியப்படுத்துவானாக. அந்த தகுவாவை ஆரம்பத்திலே எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கின்றேன். எனவே நாளைய மறுமையினால் அல்லாஹும் அனைவரையும் முஸ்தகீமுடைய பட்டியலில் சேர்த்து மேலான ஜன்னத்து ஃபிர்தௌஸை கூலியாக தந்தை மக்கள் அருள்புரிவானாம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு தஆலா எங்களுக்கு புனிதமான ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான். இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் இஸ்லாத்திலே தெளிவான வழிகாட்டல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இஸ்லாம் ஒரு மனிதன் எப்போதும் அவன் தனி மனிதனாக வாழ முடியாது. ஒரு மனிதன் தனிமைப்பட்டு வாழ்கின்ற போது அந்த மனிதன் பலவீனப்படுகிறான். தனிமையிலே இருக்கின்ற ஆட்டை எப்படி ஓனாய் கொடுக்கிறதோ அதே போல தனிமை இருக்கக்கூடிய மனிதனை சைத்தான் கெடுத்து விடுகிறான். அதனால் இஸ்லாம் கூட்டு வாழ்க்கையை, இஸ்லாம் சமுதாய வாழ்க்கையை போதிக்கின்ற மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அந்த வகையிலே உங்களோடு நாம் இஸ்லாத்தின் பார்வையில் நிக்காஹுடைய முக்கியத்துவமும், நாம் எல்லாம் இந்த விடத்திலே ஆண்கள் இருக்கிறோம், இந்த ஆண்கள் மனைவிகளுக்கு சிறந்த கணவராகவும் இருக்க வேண்டும் என்ற விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதனோடு இன்னும் முக்கியமான ஒரு விடயம், மனவாழ்விலே திருமண வாழ்விலே சந்தோஷத்தை எப்படி அடைந்து கொள்ளலாம் என்ற விடயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் முடிப்பதற்கு முன்னால் நிறைய பேர் சொல்லுவார்கள், நான் சந்தோஷமாக இருந்தேன், நிம்மதியாக இருந்தேன் என்று சொல்லுவார்கள். எப்போது திருமணம் முடிந்தேனோ
திருமணம் முடிந்ததுக்கு பின்னால் இருந்த நிம்மதியும் நான் இழந்து விட்டேன் என்று சொல்லுவார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஏன் நிம்மதி இழக்கின்றார்கள்? ஏன் நிம்மதி இழக்கின்றார்கள் என்ற காரணத்தை தேடி பார்க்கின்ற போது, அவர்கள் ஆரம்பத்திலே பெண்ணை பார்த்த விதம், பெண்ணை எதை பார்த்து அவர் தன்னுடைய மனைவியாக தெரிவு செய்து கொண்டார்? ஒன்று, தெருவிலே வந்த பிள்ளையாக இருக்கலாம், அல்லது அவன் வாழக்கூடிய வாழ்விலே வந்த பிள்ளையாக இருக்கலாம். எனவே அன்பானவர்களே, இஸ்லாம் என்ற மார்க்கம் திருமணம் என்ற இந்த உறவுக்கும் திருமணம் என்ற இந்த நிக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு இறுதி மனிதர் வரைக்கும் உள்ள ஒரு சுன்னாதான் இந்த நிக்காக இருக்கு. இந்த உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் திருமணம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே 25 நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகின்றார். அதிலும் அல்லாஹ் சில நபிமார்களுடைய மனைவிமார்களையும் அல்லாஹ் பேசுகின்றான். இன்னும் சில, அதாவது நபிமார் நபிமார்களுடைய மனைவிகள் அவருடைய குழந்தைகளையும் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். எனவே திருமணம் என்ற உறவினூடாக ஒரு மனிதன் நிறைய விடயங்களை சாதிக்கலாம். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் திருமணம் முடிக்காம இருக்கின்ற போது அவன் ஒரு அரை மனிதனாகத்தான் இருக்கிறான். அவன் முழு மனிதனாக ஆகின்றானா? எப்போது திருமணம் முடிக்கின்றானோ அப்போதுதான் அவன் முழு மனிதனாக ஆகின்றான். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே எல்லா வகையான முறையிலும் அவன் நிம்மதி அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா நிம்மதி அடையக்கூடிய பல வழிகளை சொல்லி தந்திருக்கிறான். பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் நிம்மதியை தேடக்கூடிய பல வழிகளை சொல்லுகின்றான். அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதி எதிரே வைத்திருக்கிறான்? குர்ஆன் திலாவத்திலே வைத்திருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியை விக்ரிலே வைத்திருக்கிறான். உள்ளங்களுக்கு அமைதிய அல்லாஹ் ஜிக்ரில அல்லாஹ் நினைவுபடுத்த வச்சிருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் தொழுகையில கண்குறிச்சி நிம்மதி எங்களுக்கு வச்சிருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் நிம்மதியை வைக்கக்கூடிய இன்னும் ஒரு இடம் தான், அல்லாஹ் நிம்மதியை சொல்லக்கூடிய இன்னும் மிக முக்கியமான மூன்று இடங்களிலே அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியை வைத்திருப்பதாக பரிசுத்த அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒன்று அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரத்து ரூம் 21 ஆயத்திலே, وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ என்று சொன்னக்கூடிய அந்த ஆயத்தில் لِتَسْكُنُوا إِلَيْهَا, முதலாவது இடம் சூரத்து ரூம் 21 ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த திருமண வாழ்வினூடாக அந்த மனைவியினூடாக நீங்கள் நிம்மதி அடைந்து கொள்ள வேண்டும், மன ஆறுதலை அடைந்து கொள்ள வேண்டும், வீட்டில் இருந்து நிம்மதி உருவாக்கப்பட வேண்டும். எனவே அந்த திருமண வாழ்வு என்பது மனிதனுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை மன அமைதியை பெற்று தரக்கூடிய வாழ்வு என்பதாக அல்லாஹ் சூரத்து ரூமிலே சொல்லுகின்றான். இரண்டாவது இடம் அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரத்து அன்ஆம் 96 ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபாலிகுல் இஸ்பாஹி வஜஅல லைல சகனா, இரவில் அல்லாஹ் உங்களுக்கு அமைதியை வைத்திருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு மனைவியிடத்தில நிம்மதியை வைத்திருக்கிறான் ஒன்று, இன்னொன்று அல்லாஹ் எங்களுக்கு இரவையில நிம்மதியை வைத்திருக்கிறான். மூன்றாவது இடம் அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரா அன்-நஹ்ல் 80 ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூதிக்கும் சகனா, அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய இல்லங்கள்ல உங்களுடைய வீட்டுகள்லயும் நிம்மதியை வைத்திருக்கிறான். எனவே நிம்மதி என்ற அந்த தலைப்பை நாம் எடுத்துக்கொண்டால் நிம்மதி அல்லாஹ் மூன்றில் வைத்திருக்கிறான். ஒன்று எங்களுடைய திருமண வாழ்க்கை, இன்னொன்று எங்களுடைய வீடு, இன்னும் ஒன்று இரவு. எனவே ஒரு மனிதன் திருமணம் முடிப்பதற்கு முன்னதாக அந்த நிம்மதி என்ற அந்த பாடத்திலே இரண்டை தான் அடைந்து கொள்கிறான், மூன்றில் இரண்டை அடைந்து கொள்கிறான். எப்போது திருமணம் முடிக்கின்றானோ அதற்கு பின்னால் அவன் என்ன செய்கிறான் என்றால் கண்ணியமானவர்களே, 100 வீதம் அந்த நிம்மதியை அடைந்து கொள்கின்றான். எப்படி அந்த நிம்மதியை பரிசுத்த அல் குர்ஆன் ஏராளமாக குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மூலம் வழங்கப்படுத்துகிறார். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஒரு இடத்துல உங்களுக்கு திருமண வாழ்க்கையினூடாக அன்ப இரக்கத்தை பாசத்தை அல்லாஹ் உங்களுக்கு போடுவதற்காகத்தான் இந்த வாழ்க்கையே அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா என்ன செய்கிறார், திடீர்னு திருமணம் முடிச்சதுக்கு பின்னால ஒரு கல்யாணம் பேசுறோம், ஒரு வாரத்துக்கு முன்னால சென்ற வெள்ளிக்கிழமை திருமணம் பேசுறோம்னு வச்சுக்கொள்ளுவோம். இன்றைக்கு திருமணம் நடக்குது, திருமணம் முடிச்சதுக்கு பின்னால அதே நிமிடத்துல இந்த வித்தியாசமான ஒரு செலவு அங்க கணக்கு பார்க்க மாட்டார், வித்தியாசமான ஒரு செலவு, வித்தியாசமான ஒரு அன்பு அள்ளி கொட்டுகிறார், வித்தியாசமான ஒரு செலவு ஏராளமாக செலவழிக்கிறார், அள்ளி வாருகிறார். அன்பை கொட்டுகிறார். அல்லாஹ் அந்த உறவினூடாக நிறைய நிம்மதிகளை கொடுக்கிறார். இதைத்தான் பரிசுத்த அல்குர்ஆன் ஏராளமான இடங்களில் சொல்லுகின்றது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த நிக்காஹ் என்ற இந்த சுன்னத்திலே நிறைய நிம்மதியை வைத்திருக்கிறார். அது இன்னொரு விஷயம் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். ஒன்று அவருடைய மார்க்கத்துக்காக, இன்னும் ஒன்று அவருடைய அழகுக்காக, இன்னும் ஒன்று அவருடைய பணத்துக்காக செல்வத்துக்காக, நாலாவது அவருடைய பரம்பரைக்காக. இந்த நான்கிலும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியது, முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியது தீன், மார்க்கம். மார்க்கம் இல்லாமல் ஏனைய மூன்றும் இருந்தால், அழகு இருக்கிறது, நல்ல பரம்பரையாகவும் இருக்கிறது, பணமும் இருக்கிறது, மார்க்கம் இல்லை என்றால் கண்ணியமானவர்களே, ஏனைய மூணு இருந்தும் அர்த்தம் இல்லாத வாழ்க்கையா போய். எனவே பெண்கள் தெரிவு செய்கின்ற போது நாங்கள் மிக முக்கியமாக திருமணத்துக்கு முன்னதாக மார்க்கப்பட்டுள்ள பெண்களை தெரிவு செய்தால் வாழ்க்கையை நிம்மதி அடைந்து கொள்ளலாம். மார்க்கம் இல்லாவிட்டால், மார்க்கம் சொல்லுகின்ற பிரகாரம் வாழாவிட்டால், அங்கே நிம்மதி எங்களால் கண்டுகொள்ள முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான்கு காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார் பெண். யார் ஒரு மனிதன் பணத்தை மாத்திரம் நோக்கமாக வைத்து திருமணம் முடிக்கிறார், என்ன செய்கிறார், பணத்தை மாத்திரம் திருமணம் நோக்கமாக இருக்கிறார். இவர் திருமணம் முடித்து என்ன செய்யணும், அந்த பெண் எடுத்திருக்கக்கூடிய பணத்தை எடுத்து இவர் கோடீஸ்வரராக என்ன செய்யணும், ஆண் தான் உழைத்து கொடுக்கணும், ஆனா பெண்ணுடைய உழைப்புல வாழ ஆசைப்படுகிறார், சீதனம் எடுத்து திருமணம் முடிக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த இடத்துல மனப்பொருத்தமா பார்க்கப்படுகிறது, மனப்பொருத்தமா பார்க்கப்படுகிறது. மனப்பொருத்தம் பார்க்கப்பட்டால் திருமணம் இல்லறம் நல்லதாக இருக்கும், சுபிச்சமாக இருக்கும், மன அமைதியாக இருக்கும். அங்கே பணப்பொருத்தம் பார்க்கப்படுகின்ற போது அங்கே நிம்மதி இருக்காது. ஒரு ஆண் மகனை, ஒரு ஆணை பணம் கொடுத்து அல்லது சீதனம் கொடுத்து ஒரு வீட்டுக்கு கொண்டு வந்தால் அந்த ஆண் மகனால் குடும்பத்தை நடத்த முடியுமா, அந்த பெண் தான் வீட்டை நிர்வாகம் செய்வார். எனவே கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பணத்தை மாத்திரம் நோக்கமாக வைத்து திருமணம் முடிக்கிறாங்களோ அல்லாஹ் அவர்களை ஏழையாக்காமல், அல்லாஹ் அவர்களை ஏழையாக்காமல் மௌத்தாக்க மாட்டான், நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கல். இன்னைக்கு சமூகத்தில் எத்தனையோ பேரை நாங்க பார்க்கிறோம், பெண்ணுடைய வீட்டால காணி எடுத்தாரு, வாகனம் எடுத்தாரு, கால போக்குல வாகனத்தையும் காணும், கால போக்குல தோட்டத்தையும் காணும், காண போக்குல அந்த ஆளையே காணும், மாப்பிள்ளையே ஊர்ல இல்ல. கண்ணியமானவர்களே, எனவே யார் பணத்தை நோக்கமாக வைத்து திருமணம் முடிக்கிறாங்களோ அல்லாஹ் அவர்களை ஏழையாக்காமல் மௌத்தாக்க மாட்டான். இன்னும் ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அழகை மாத்திரம் நோக்கமாக வைக்கிறாங்களோ, நாலு விடயங்களை நாங்கள் நோக்கமாக பார்க்க வேண்டும், அதுல ஒன்று அழகை மட்டும்தான் குறிக்கோளாக கொள்கிறார், தோல் வெள்ளையாக இருக்கிறது, வெள்ளை நிறமாக இருக்கிறார் என்பதற்காக திருமணம் முடிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அவர்களை கேவலமாக்காமல் மௌத்தாக்க மாட்டார். அழகுதான் உன்னுடைய இலட்சியமா, அழகை அடைவதுதான் உன்னுடைய திருமணத்துடைய நோக்கமா, எனவே உன்னை நான் கேவலப்படுத்துவேன், நீ இன்னொருத்தியை அழகாக பார்த்தாய், உன்னை கேவலப்படுத்தி நான் மௌத்தாக்குவேன், எனவே கேவலமாக்காமல் அவனுக்கு மௌத்து வராது என்பதாக அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமானவர்களே, திருமணத்துக்கு முன்னதாக நாங்கள் இந்த நான்கு விடயங்களையும் பார்த்து, அதுல மிக முக்கியமாக திருமணத்துக்கு முன்னதாக மார்க்கப்பற்றை முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு முன்னதாக கண்ணியமானவர்களே, திருமணம் முடிப்பதற்கு முன்னதாக பெண் என்பவள் யார் என்பதை நாம் படிக்கவே. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் என்றால் யார் என்பதை எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். எங்களை போல இல்ல பெண்கள், பெண்கள் பலவீனமானவர்கள், மனிதன் பலவீனமானவர். இன்னைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லையா, மனிதன் ஒரு விடயத்தை சொன்னா அவனுக்கு கால போக்குல அது மறந்து போயிடும். மனைவி ஒரு லிஸ்ட கொடுப்பா, வரும்போது அந்த லிஸ்ட்ல உள்ள சில பொருட்கள் இல்லாம இருக்கும். மனிதன் பலவீனமானவன், சில நேரங்கள் தொழுகைகளை கூட மறந்து விடுகிற அளவுக்கு மனிதன் பலவீனமாக இருக்கிறான். எனவே மனிதன் பலவீனமானவன், அதிலும் பெண்கள் அதை விட பலவீனமானவர்கள். பெண்கள் புத்தியிலே குறைவுள்ளவர்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்கள் வளைந்த விலா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெண்கள் குறைவுள்ளவர்கள் என்று சொன்னார்கள். அந்த பெண்ணிடத்திலே குறை இருக்கலாம், சமையல்ல குறை இருக்கலாம், அதிகம் தூங்கக்கூடியவா இருக்கலாம், ஏதாவது சொன்னா அதை கேட்க முடியாத ஒரு தன்மை, எதை சொன்னாலும் கேட்காத ஒரு தன்மையா இருக்கலாம். அதுக்கு பின்னால கனியமா நாம கபூல் கபூல் செய்யறோம். அந்த பெண்ண என்னுடைய மனைவியா, ஹலால் மனைவியா நான் கபூல் செய்து கொண்டேன் நான் பள்ளி அதில் சொல்லி தருவாள். சொன்னதுக்கு பின்னால அந்த பெண் எனக்கு சின்ன ஒரு தவறு நடக்குது. அந்த பெண் எங்களுக்கு வீட்டுக்கு கிடைக்கலுமா? நாங்க எப்படி பெண்ணை கபூல் செஞ்சு கொண்டோம்? குறைவுள்ள பெண், பலவீனமான பெண், புத்தில குறைவு உள்ளவள், இப்படியான பெண்ணை தான் நான் திருமணம் செய்கிறேன். சமையல்ல குறைவு இருக்கலாம், தூக்கம் அதிகம் தூக்கக்கூடியவா இருக்கலாம், ஏதோ சில சில பலவீனங்கள் இருக்கலாம், அழகா சமைக்க தெரியாம இருக்கலாம், இப்படி குறைவுள்ள நிலையை தான் நான் திருமணம் முடிக்கிறேன், கபூல் செய்து கொள்கிறேன். எனவே திருமண வாழ்க்கையில சின்னொரு பிரச்சனை வருகிறது. சமைக்கும் போது கொஞ்சம் உப்ப கூட்டிட்டா, அல்லது ஒரு நாளைக்கு சமைக்க இல்ல அப்படியே நோயில தூங்கிட்டா, இந்த சந்தர்ப்பத்து இந்த பின்ன வீட்டுக்கு அனுப்பிலுமா, அந்த பெண் அடிக்கலுமா? அடிக்க நாங்க யார்? ஆண்களா? குர்ஆன் சொல்கிறது, அர்ரிஜாலு கவ்வாமூன அலா நிஸா பிமா ஃபல்லல்லாஹு பஅலஹும் அலா பஅல் வபிமா அன்ஃபகூ மின் அன்ஸாலிஹிம். பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறது, ஆண்கள் தான் யாரு தெரியுமா? அவங்க தான் பெண்களை நிர்வாகம் செய்யணும். ஆண்கள் தான் யாரு தெரியுமா? அவங்க தான் ஆண்கள். வீட்டுடைய நிர்வாகம், பிள்ளை ஊட்டியுடைய நிர்வாகம், செலவுகளா எல்லாம் இந்த ஆண் மகன் தான் செய்யணும். பெண்ணுடைய பணத்துல இருந்து இந்த ஆண் செலவழிக்கிறதல்ல. பெண்ணை உழைப்புக்கு அனுப்பி, பெண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்பி சம்பாதிக்கிறதல்ல. இந்த கணவன் உழைப்பு வேறு விஷயம், இந்த கணவன் கஷ்டப்படுவனும். எனவே இந்த பெண்ணை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு ஆண் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மாத்திரமல்ல, இதனால அல்லாஹ் சிலரை சிலரை விட சிறந்தவர்களாக ஆக்கியிருக்கிறான். பெண்களை விட ஆண்களை அல்லாஹ் சிறந்தவர்களாக ஆக்கியிருக்கிறான். ஏன் தெரியுமா? ஆண்கள் தான் அவர்களுக்கு செலவழிக்கின்றார்கள். அதனால் அல்லாஹ் பெண்களை விட ஆண்களை சிறந்தவர்களாக ஆக்கியிருக்கிறான். எனவே ஒரு வீட்டிலே பெண் செலவழிக்கிறார் என்றால், ஆண் செலவழிக்காமல் பெண்ணுடைய செலவிலே வாழுகிறார் என்றால், அந்த இடத்திலே யார் சிறந்தவர் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, நிர்வாகம் செய்யணும், உழைக்கணும், கஷ்டப்படணும் ஒரு ஆண் தான். எனவே அதுதான் அவருடைய நிர்வாகம் என்பதை பரிசுத்த அல்லாஹ் சொல்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, திருமணத்துக்கு முன்னதாக திருமணத்தை பற்றி நாங்கள் படிக்க வேண்டும். ஒரு பெண் என்பவள் யார்? பெண்ணை பற்றி சரியாக படித்தால் யாருமே இந்த பெண்ணையும் தலாக் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கா. சின்ன சின்ன காரணங்களுக்காக நீ தலாக், வீட்டுக்கு வரும்போது போன ஒண்டி கொண்டிருந்தா அதுக்கு அவனை தலாக் கொடுக்குறான். என்கிட்ட கேட்காம அவங்கட அம்மாட வீட்டுக்கு, இவங்கட மாமி வீட்டுக்கு போனாங்க, அதுக்கு தலா கொடுக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் தலா கொடுக்கின்ற ஒரு பழக்கம் இன்று ஆண்களுக்கு இருக்கிற கண்ணியமானவர்களே, இதை நாங்கள் தவிர்த்து கொள்வோம். முதலாவது, திருமணத்துக்கு முன்னால் இந்த பெண் யார் என்பதை நாங்கள் படிக்க வேண்டும். சாதாரணமாக 1,00,000 to 2,00,000 பணம் எடுப்பதற்காக ஜப்பான், லண்டன், இன்னும் வெளிநாடுகளுக்கு நாங்கள் போகிறோம். போன மாதம் 6 months கோர்ஸ் படிக்கிறோம். ஆனா லைஃப் பார்ட்னர், எங்க வாழ்க்கை துணைவியா வரக்கூடிய இந்த மனைவி, இந்த மனைவியை பத்தி படிப்பதற்கு, திருமண வாழ்க்கையை பத்தி படிப்பதற்கு, இஸ்லாம் சொல்லி தந்த திருமண வாழ்க்கை எப்படி எப்படி கூட வேண்டும், எப்படி துஆக்கள் ஓத வேண்டும், எப்படி மனைவிய நாங்க அதாவது வழி நடத்த வேண்டும், குர்ஆன் ஹதீஸும் என்ன இந்த வழிகாட்டுல தந்திருக்குது, சஹாபா பெண்மணிகள் எப்படி வாழ்ந்தார்கள், சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நபிமார்கள் எப்படி வாழ்ந்தார்கள், குர்ஆனும் ஹதீஸும் எதை சொல்லி தருகிறது, முன்னால் உள்ள வரலாறுகள் என்ன, எந்த விடயத்தை படித்து விட்டுத்தால் ஒரு மனிதன் திருமண வாழ்க்கைக்குள்ள வரும். அப்படி படிக்க இல்லாம இன்றைக்கு எந்த அளவுண்டா, சில வாலிபர்கள் கண்ணியமானவர்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்னால திருமணத்தை பத்தி படிக்கிறதே இல்லை. ஒரு துவாவுக்காக வேண்டி உலமாக்கள் அணுகின்றார்கள். அதுவும் இந்த அளவுண்டா கண்ணியமானவர்களே, சில சந்தர்ப்பங்கள்ல அதையும் போதுகள் நூலாக தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு தான் இன்றைய வாலிபர்கள் சிலர் என்ன செய்கிறார், அந்த திருமணத்தை அந்த அளவு சாதாரணமாக கணக்கெடுத்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, திருமண வாழ்க்கையில நிம்மதி அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், திருமணம் முடிப்பது யாரும் கஷ்டப்படுவதற்கோ மன அழுத்தங்களை கூட்டிக் கொள்வதற்கு அல்ல, திருமணத்தினூடாக ஒரு மனிதன் நிம்மதி அடைய வேண்டும். அதுதான் திருமணத்துடைய நோக்கம். எனவே திருமணத்துடைய நோக்கம் என்ன? ஒரு மனிதனுடைய நிம்மதி அடைய வேண்டும். அந்த திருமணத்தினூடாக அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த வேண்டும். அந்த திருமண வாழ்க்கையினூடாக குழந்தைகளை பெற்று நான் ஒரு சோருக்கவாதியாக ஆக்க வேண்டும். இதுதான் அந்த திருமணத்துடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா. ஈமான் கொண்ட மக்களே, உங்களையும் உங்களை சார்ந்து இருக்கிற உங்களோட குடும்பத்தை நரகிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்துல ஒவ்வொரு ஆண் மக்களும் செய்யக்கூடிய ஆக பெரிய டியூட்டி, ஆக பெரிய பொறுப்பு, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய குழந்தைகளையும் என்னை சார்ந்து ஒப்படைத்திருக்கின்ற அந்த மனைவி அந்த பிள்ளைகளையும் நரகிலே இருந்து பாதுகாக்கின்ற பொறுப்பை எங்களிலே எத்தனை பேர் நாங்கள் செய்திருக்கிறோம் கனியமானவர்களே. எனவே திருமணத்துக்கு முன்னதாக இந்த விடயங்களை நாங்கள் யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தைகளையும் சாதாரண சின்ன குழந்தைகளாக பார்க்காதீர்கள். உங்களோட பிள்ளை இன்னைக்கு 5 வயதுண்டா, உங்களோட பிள்ளைய 20 வருடத்துக்கு பின்னால, உங்களோட ஆண் குழந்தையாக இருந்தா 20 வருடங்களுக்கு பின்னால பிறக்க இருக்கிற ஒரு பிள்ளையுடைய வாப்பா வளர்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வளர்ப்புல இந்த பிள்ளை தந்தையாக தகுதியா? ஒரு பெண் பிள்ளையை வளர்த்து கொண்டிருந்தா 20 வருடங்களுக்கு பின்னால் பிறக்க இருக்கிற ஒரு குழந்தையுடைய தாயை வளர்த்து கொண்டிருக்கிறேன். இந்த தாய் அந்த குழந்தை எப்படி பராமரிப்பாள், நான் இந்த பிள்ளை எப்படி பராமரித்திருக்கிறேன் என்பதை சிறு வயதிலே திட்டப்பட வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, நாம் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காரணம் தான் சந்தோஷமாக இருந்தோம், நிம்மதியாக இருந்தோம், திருமணத்துக்கு பின்னால் இருந்த நிம்மதியும் போய்விட்டு என்று சொல்ல சொல்லுவார்கள். எனவே வாழ்க்கையிலே நிம்மதியை கொண்டுவதற்கு வளமாக்கள் ஏராளமான வழிகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். நான் என்றாலும் நேரத்தை கருத்திலே கொண்டு மிக முக்கியமான 5 விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற போது மன வாழ்விலே திருமண வாழ்க்கையிலே நிம்மதி அடைந்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் திருமண வாழ்க்கையிலே நிம்மதி அடைந்து கொள்ள முடியாது. திருமண வாழ்வினுடைய சந்தோஷம், அமைதி, வீட்டிலே நல்ல ஒரு குடும்பம் உருவாக வேண்டும், வீட்டிலே இபாதத் நடக்க வேண்டும், வீட்டில இருந்து நல்ல சந்ததிகள் உருவாக வேண்டும், மலக்குமாருடைய துவா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அந்த வீட்டுக்கு வேணுமாக இருந்தால் கண்ணியமானவர்களே, இஸ்லாம் சொல்லுகின்ற மிக முக்கியமான 5 விடயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதுல முதலாவது அம்சம் எங்களை திருமண வாழ்க்கையில சந்தோஷத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் முதலாவது செய்யக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? நேரம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு கணவன்மாரும் தன்னுடைய மனைவிக்கு சிறந்த கணவராக இருக்க வேண்டும். நான் ஒரு சமூக சேவையாளர், நான் ஒரு அதிபர், நான் ஒரு ஆசிரியர், அதெல்லாம் சமூகத்தோடு தான். வீட்டுக்கு போகின்ற போது, அங்கே நிர்வாகம் என்று வருகின்ற போது, அங்கே நாங்கள் மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அங்கே ஒரு அதிபர் என்ற அடிப்படையிலே அங்கே போய் நாங்கள் அங்கே கட்டுப்பாடுகள் போட்டு அங்கே பெரியதொரு விளைவை ஏற்படுத்த முடியாது. மனைவியோடு எப்படி நடந்து கொண்ட முறையில் தான் நடக்க வேண்டும். நான் ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தர், வீட்டிலே போய் அப்படி நடந்து கொள்ள முடியாது. வீட்டிலே தன்னுடைய மனைவிக்கு ஒரு நல்ல ஒரு புருஷனாக கணவராக வாழ்ந்து காட்ட வேண்டும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களே சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களே சிறந்தவர்கள் உங்கள் மனைவியிடத்திலே சிறந்தவர்கள் தான், அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள். ஊரிலே சேவை செய்கிறார், பாடசாலையிலே சேவை செய்கிறார், சமூக சேவைகளினூடாக நிறைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் தன்னுடைய மனைவிக்கு நல்ல கணவராக இல்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே அந்த மனிதன் அந்த ஆண் நல்லவராக முடியாது. எனவே முதலாவது குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் குடும்ப வாழ்வுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். தன்னுடைய மனைவியுடைய பிரச்சனைகளை ஒரு கணவன் பேசி அறிந்து கொள்ள வேண்டும். வீட்டிலே உள்ள குறைபாடுகளை ஒரு கணவன் மனைவியோடு பேசி அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் விரும்பாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான், இன்றைய உலகத்தில் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தன்னுடைய உடம்பு தான் வீட்டில் இருக்கிறது. நிம்மதி அடையக்கூடிய இல்லம் வீட்டிலே தான் இருக்கிறார். நிம்மதி அடையக்கூடிய நேரம் இரவில் தான் இருக்கிறார். நிம்மதி அடையக்கூடிய அந்த மனைவியிடத்தில் தான் இருக்கிறார். ஆனால் உடம்புகள் இரண்டும் தான் கட்டிலே பெட்டிலே இருக்கிறது. இவருடைய கையிலே ஒரு போன், மனைவியிலே கையிலே இன்னொரு போன். உடம்புகள் இரண்டும் அங்கே இருக்க உணர்வுகள் எல்லாம் எங்கேயோ போனிலே தொலைந்திருக்கிறது. நிம்மதி எதிர்பார்க்க முடியுமா? மனவாழ்விலே அமைதி எதிர்பார்க்க முடியுமா? நாங்கள் வெறுமனே நேரத்தை இங்கே இல்லை எங்கேயோ கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சிந்தனை எங்கேயோ துளைத்து விட்டு நிம்மதியை வீட்டுக்குள்ளே தருகிறோம். அங்கே அந்த வீட்டிலே நிம்மதி இருக்க முடியாது. எனவே கண்ணியமானவர், நாங்கள் நேரம் கொடுக்க வேண்டும். பொதுவாக ஒவ்வொரு யோசியுங்கள், எங்களுடைய போனுக்கு கொடுக்கிற நேரத்தை பாருங்கள். எங்களோட மனைவி, எங்களோட பிள்ளை, எங்களோட தாய் தகப்பன், எங்களுடைய மகள்லா, அதே போல கூடிய மஸ்ஜித் இவைகளை கொடுக்கின்ற நேரங்களை விட அதிகமான நேரத்தை நாங்கள் போனுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். வாட்ஸ்அப்ல வேணுமா, வைபர்ல வேணுமா, இன்னும் ஏனைய தொழில்நுட்பங்களுக்கு எங்களுடைய நேரங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சராசரியாக மனிதன் 50க்கு மேற்பட்ட தடவை அவருடைய போனை பார்த்து நேரத்தை கழிக்கிறார். ஒரு நாளைக்கு 50 விடுத்தவனுடைய தாயுடைய முகத்தை பார்த்திருக்கிறோமா? ஒரு நாளைக்கு குறைந்தது எத்தனை தடவை எங்களுடைய பிள்ளைகளோடு பேசி பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை தேவைகளை கேட்டறிந்திருக்கிறோம். எனவே கண்ணியமான முதலாவது நேரம் கொடுக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதி அடைந்து கொள்ள. நாம் நேரம் கொடுக்கவில்லை என்றால் முதலாவது பிரச்சனை உருவாகும். மனைவி சொல்வாள், கணவன் என்னோடு பேசுற இல்ல, இதுதான் பிரச்சனை. கணவனாப்பட்டவர் ஒரு ஆண் என்ன செய்வார் தெரியுமா? வெளியில பிசினஸுக்கு தொலைத்துறவுக்கு போவார். அவர் என்ன செய்வார்? கஸ்டமர்ஸோடு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களோ வியாபாரம் பண்ணக்கூடிய 75% கதைத்து விட்டு 25% மீதம் வச்சு விட்டு வீட்டுக்கு வருவார். மனைவியாப்பட்டவர் என்ன செய்வார் தெரியுமா? வீட்டிலேயே அடுத்த வீட்டோடு பிள்ளைகளோடும் 25% தான் கதைத்து விட்டு 75% பாக்கியாக மீதம் வைத்திருப்பால் பேச வேண்டும், கதைக்க வேண்டும். என்னுடைய அன்பான கணவனுடைய வீட்டுக்கு வரமாட்டாரா என்ற ஏக்கத்தோடு அந்த மனைவி வீட்டில் இருப்பார். கணவனும் 75% கதைத்து முடித்து விட்டார். இன்னும் 25% அவர் பேசுவார் என்றால் உண்மையிலே மன வாழ்க்கையிலே நிம்மதி அடைந்து கொள்ள முடியும். அவர் 25% மீதம் இருக்கின்ற நிலையிலே வீட்டுக்கு வருகின்ற போது அந்த கணவன் நாளைய நாளிலே செக் என்ன நடக்குமோ, நாளைய நாள் பிசினஸ் என்ன நடக்குமோ, இவ்வளவு கொடுக்குமதி இருக்குது, இவ்வளவு வருமதி இருக்குது என்று நிறைய விடயங்களை தலையிலே வைத்துக் கொண்டு அந்த கணவன் வீட்டுக்குள்ளே வருகின்ற போது கண்ணியமான அந்த 25% அந்த வீட்டிலே பேசப்படுவதில்லை. மனைவியாப்பட்டவள் தன்னுடைய குடும்ப பிரச்சனை, குடும்பத்திலேயே விவகாரங்கள், அதே போல் தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளையுடைய விவகாரங்கள், தன்னுடைய நோயா, தன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் ஒரு மனைவி அடக்கி கொண்டு தன்னுடைய கன்னடத்திலே செல்ல வேண்டும் என்ற ஆசையோடு இருப்பாள். ஆனால் கண்ணியமானவர்களே, கணவன் வருகின்ற போது டென்ஷனோடு வந்து சில சந்தர்ப்பங்களை சாப்பிடாமல் கூட தூங்கிடுவார். எனவே அந்த வீட்டில நிம்மதி எதிர்பார்க்க முடியுமா? முதலாவது மனைவி சொல்லுவார், கணவன் என்னோடு பேசுற இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை, பேசுற இல்லை என்பதுதான் பிரச்சனை. காலப்போக்கில் கண்ணியமானவர்களே, வெளியிலே உள்ளவர்கள் யோசிப்பார்கள், இந்த கணவன் யாரையாவது கள்ள தொடர்பு இருப்பதா இருக்கும் என்று. ஆனால் அப்படி இல்லை, மனிதன் ஒரு இயந்திர உலகத்திலே வாழுகின்றான். எனவே இப்படிப்பட்ட நேரங்கள், இப்படிப்பட்ட காலங்களோடு வாழுகின்ற போது எங்களுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க வேண்டும், எங்களுடைய குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அப்படி நாங்கள் கொடுக்கவில்லை என்றால் எங்களுடைய பெண்மணிகள் இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெண்கள் பலவீனமானவர்கள், பணத்தை காட்டுகின்ற போது அன்பான வார்த்தைகளை கொட்டுகின்ற போது அவர்கள் அப்படியே அதற்கு அடிமையாகி விடுவார்கள். இன்றைக்கு நாங்க பார்க்கிறோமா இல்லையா, எத்தனையோ நல்ல குடும்பத்திலே உள்ள பெண்களை எல்லாம் பறிகொடுத்திருக்கின்ற எத்தனையோ கணவுமார் சமூகத்திலே இல்லாமல் இல்லை. காரணம் என்னன்னு தேடி பார்த்தால் கணவன் பிசினஸ் என்று வெளியில இருக்கிறார், இரவு பகலாக கணவன் அழைகிறார், காலையிலே கணவன் போய்விட்டால் மாலையாகி கணவன் வருகிறார். இந்த மனைவியாப்பட்டவள் அதிகாலை நேரம் முதல் இரவு நேரம் பகல் நேரம் எப்படியே காலத்தை கழிப்பதென்று அந்த மனைவி திண்டாட்டத்தோடு இருக்கிறார். சில சந்தர்ப்பங்களிலே சில மனைவிமார்கள் தனிமையில் பேசி நோயான வரலாறுகளும் உண்டு இலங்கையில். என்ன சொல்லுவார்? அவர் பேச வேண்டுமே, 25% தானே பேசிருக்கிறார், 75% பேச வேண்டுமே. கத்தரிக்காய் பார்த்து சொல்லுவார், கத்தரிக்காய் எவ்வளவு காஞ்சிருக்குது, முத்தத்தை பார்த்து சொல்லுவார், முத்தம் எவ்வளவு ஊசியா இருக்குது, கத்திய பார்த்து சொல்லுவார், கத்தி வெட்டுதலையே. இப்படி தனிமையில கதைச்சு காலப்போக்கில் அந்த பெண் அப்படியே நோயாகிடுவார். நாம் எல்லாம் இந்த விரும்பாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான். இன்றைய தொடர்பாடல் அது போனாக இருக்கலாம், அல்லது கம்ப்யூட்டராக இருக்கலாம், அல்லது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், வைபராக இருக்கலாம், அல்லது வேற இணையதளங்களாக இருக்கலாம், அல்லது வேற ஊடகங்களாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையிலே உள்ள தொடர்பாடலை இன்றைய தொடர்பாடல் அப்படியே துண்டித்திருக்கிறது. இன்னைக்கு சில கணவமா நடக்கிறார்கள், அழகான ஒரு டச் போன் எடுத்து கொடுத்தா எங்களுக்கு நிம்மதி என்று. வெளிநாட்டில் இருக்கிற கணவன் அழகான ஒரு டச் போன் எடுத்து கொடுத்து முகத்தை பார்த்து பேசிட்டா நிம்மதின்னு நினைக்கிறான். அவர் 10 நிமிஷம் தான் முகத்தை பார்த்து கணவனோடு பேசுறான், ஆனா மனுஷியான கணக்குல முகத்தை பார்த்து எங்கேயோ யாரோடய பேசி அந்த தப்பான கணக்குகள் தப்பான தவறுகள்ல அந்த பெண் அப்படியே சென்று கொண்டிருப்பதை நாம் யாரும் மறக்க முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் நேரம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, பரக்கத் இல்லை, எனக்கு ஒரு வழியை சொல்லித்தாங்க நாயகமே என்று வந்து ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனுஷியான கணக்குல பயான் பண்ணல, சுருக்கமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள், குலு ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்க சேர்ந்து சாப்பிடுங்க, பிரிஞ்சிடாதீங்க. சேர்ந்து சாப்பிடுங்க எல்லாரும், பிரிஞ்சிடாதீங்க, நிம்மதி இருக்காதீங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்லயும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கணவனும் மனைவி ஒரு வாப்பா ஒரு அம்மா ஒரு பிள்ளைன்னு வச்சு கொள்வோம், இந்த மூணு பேரும் சாப்பிடக்கூடிய டைமை கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஏழு ஏழரை மணிக்கு பிள்ளைக்கு பசி வரும், பசி வந்தா உமா என்ன செய்வா, பிள்ளைகள் அழுகையை தாங்க முடியாதுன்னு பிள்ளைக்கு சாப்பாட்டை போட்டு கொடுத்துருவா. எட்டரை ஒன்பது மணியாக மனைவிக்கு தூக்கம் வரும், தாஜத்துக்கு எழுப வேணுமே, மனைவியும் என்ன செய்வா, சாப்பாடை போடுவா, அவமும் சாப்பிடுவா. கணவனுக்கு சாப்பாட்டை போட்டு வைப்பா, கணவன் பத்து பதினொன்று மணி அவரை கூட்டாய கதைச்சு கொண்டு வீட்டுக்கு வருவார், சில நேரம் சாப்பிடுவார், சில நேரம் சாப்பிட மாட்டார். அப்படி அவர் பதினொன்று மணிக்கு வந்து சாப்பிடுவார். ஒரு சகல்ல இருந்து சாப்பிடக்கூடிய ஐந்து நபர்களும் இல்லாத நிலையிலே மூணு நபர்கள் ஒரு குடும்பத்தில் இருந்து ஒன்றாக சாப்பிட்டுக் கொள்ளாத ஒரு குடும்பத்திலே வரக்கத்தை எங்கே எதிர்பார்க்க முடியும், நிம்மதி எங்கே எதிர்பார்க்க முடியும்? எனவே கண்ணியமானவர்களே, நாம் எல்லாம் நிம்மதி எங்கே தொலைத்து விட்டு எங்கேயே தேடுவதிலே அர்த்தம் கிடையாது. சின்ன சின்ன விடயங்கள் நாங்கள் தவறு விடுகின்றோம், அதுதான் நிம்மதியை தரக்கூடிய காரணங்கள். எனவே கண்ணியமானவர்களே, முதலாவது எங்களுடைய குடும்ப வாழ்வுக்கு நாங்கள் நேரம் கொடுக்க வேண்டும். அப்படி நேரம் கொடுக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உருவாகும். இரண்டாவது, திருமண வாழ்க்கையிலே நிம்மதி எதிர்பார்க்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்திலே கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும், அமல் விவாதத்திலே கூடுதலாக ஈடுபட வேண்டும், வீட்டிலே குர்ஆன் திலாவத் இருக்க வேண்டும். குர்ஆன் ஓதப்படுகின்ற வீட்டிலே சைத்தான் விரண்டோடுகின்றான் என்ற ஹதீஸுகளே வந்திருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த வீட்டிலே சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அங்கிருந்து சைத்தான் விரண்டோடுகிறான் என்ற செய்தி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படவில்லையோ அங்கு சைத்தான் குடியிருப்பான். ஆன்மீகத்திலே கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வீட்டிலே தொழுகையாளிகளாக மாற வேண்டும். எங்களுடைய குழந்தைகள் ஏழு வயதான தொலை பழக்க வேண்டும், பத்து வயதான அந்த பிள்ளைகளை அடித்து தொலை வைக்க வேண்டும். இத்தகைய பக்குவத்தை ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வருகின்ற போதுதான், ஆன்மீகத்திலே கவனம் செலுத்துகின்ற போதுதான் அந்த வீட்டிலே நிம்மதி எதிர்பார்க்க முடியும். வீட்டுக்கு வருகின்ற போது கணவன் சலாத்தோடு வர வேண்டும், வெளியே போகின்ற போதும் அந்த மனைவியுடைய துவாவோடு அமானில்லா என்ற துவாவோடு செல்ல வேண்டும். இன்று என்ன நடக்கிறது, கணவன் வீட்டுக்குள்ளே போனை காதலே வைத்துக் கொண்டு நுழைகிறார், சலாத்தோடு வர வேண்டிய கணவர், பிள்ளைகளுக்கு சலாத்தை படித்து கொடுக்க வேண்டிய கணவர், பாப்பா சலாத் இல்லாமல் கையில் காதலே போனே வைத்துக் கொண்டு வருகிறார். சில கணவன் போனோடு கதைத்து விட்டு சில பொருட்களை எடுத்து விட்டு யாரோடையும் கதைக்காமல் அப்படியே செல்லுகின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். வீட்டில இருந்து போகின்ற போதும் கூட அன்பான அந்த மனைவியுடைய துவாவோடு வெளியாக வேண்டிய கணவர் என்ன செய்கிறார், அவரும் காதலே போனை வைத்துக் கொண்டு வெளியாகிறார். அந்த வீட்டிலே வரக்கத்தை எதிர்பார்க்க முடியுமா, அமைதி எதிர்பார்க்க முடியுமா? எனவே கண்ணியமானவர்களே, ஆன்மீகத்திலே கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். தொழுகை இபாதத்தை அந்த தொழுகையிலே கூடுதலாக கவனம் செலுத்தித்தான் வாழ்க்கையிலே நிம்மதி அடைந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய கொஞ்சம் நேரத்தை யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு நாங்கள் ஐந்து நேரங்கள் தொழுகிறோம். ஒரு நேர தொழுகைக்கு பத்து நிமிடம் வைத்துக் கொண்டால் கண்ணியமானவர்களே ஐம்பது நிமிடங்கள் தொழுகிறோம். ஒரு மனுத்தியானம் என்று வைத்துக் கொள்வோம், இருபத்தி நாலு மனுத்தியானத்திலே ஒரு மனுத்தியானம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறோம். அப்படி என்றால் இருபத்தி நாலு வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளை ஒரு வருடம் தொழுகிறான், நாற்பத்தெட்டு வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளை இரண்டு வருடம் தொழுகிறான், தொண்ணூத்தி ஆறு வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளை நான்கே நான்கு வருடங்கள் தொழுகின்றான். நோன்பை எடுத்து பாருங்கள், பனிரெண்டு மாதங்களிலே ஒரு மாதம் நாங்கள் நோம்பு பிடிக்கிறோம். பனிரெண்டு வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளை ஒரு வருடம் நோம்பு பிடிக்கிறான். இருபத்தி நாலு என்றால் இரண்டு வருடம், நாற்பத்தி எட்டா நாலு வருடம், தொண்ணூத்தாறு என்றால் எட்டு வருடம். தொண்ணூத்தாறு வயதிலே உத்தர மௌத்தாகிவிட்டார் என்று வச்சுக் கொண்டால் அவர் வெறுமனே தொழுதது நான்கே நான்கு வருடங்கள், நோம்பு நோட்டது வெறுமனே எட்டே எட்டு வருடங்கள். ஆனால் இந்த தொண்ணூத்தாறு வருடங்களும் வாழ்ந்த வாழ்க்கையிலே அல்லாஹ் இந்த ஆன்மீகத்து கொடுத்த குறுகிய ஒரு நேரத்தால் மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்றார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், நீங்கள் தொழுகைக்கு நேரம் கொடுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுங்கள், உங்களுக்கு தேவையான எல்லா ரிஸ்க்கையும் உங்களுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் நான் உங்களுக்கு பொறுப்படுத்தி செய்து தருகிறேன் என்று அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். எனவே கண்ணியமானவர்கள், ஆன்மீகத்திலே கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும். சில மனிதர்களுடைய உள்ளங்கள் அப்படியே கஷ்டமாக இருக்கும், உள்ளங்கள் சிரமப்படும், உள்ளத்துக்கு மருந்து அல்லாஹ் குர்ஆனிலே வச்சிருக்கான். وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ الله பரிசுத்த அல்குர்ஆன் சொல்றான், உள்ளத்துக்கு மிகப்பெரிய ஷிஃபா அல்லாஹ் குர்ஆன் திலாவத்தில் வச்சிருக்கிறான். வெளியில நோய் என்றால் அந்த நோய்க்கு வைத்தியம் பண்ணலாம். உள்ளத்துல உள்ள நோய்க்கு மிகப்பெரிய ஷிஃபா குர்ஆன் குருவானுதுங்க. அல்லாஹ் மன அழுத்தங்களை இல்லமாக்குவார், மன நோய்கள் வராமல் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பார். எனவே கண்ணியமானவர்களே, இரண்டாவது மன வாழ்க்கையில நிம்மதி அடைந்து கொள்ளக்கூடியவர்கள், முதலாவது நான் சொன்னேன் நேரம் கொடுக்க வேண்டும், இரண்டாவது நான் சொன்னேன் கண்ணியமானவர்களே ஆன்மீகத்திலே கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும், மூன்றாவது மன வாழ்க்கையிலே நிம்மதி எதிர்பார்க்கக்கூடியவர்கள் ஹலாலான சம்பாத்தியமும் வீட்டை ஒரு ஆண்தான் நிர்வாகம் செய்ய வேண்டும், அப்போது அந்த வீட்டிலே நிம்மதி எதிர்பார்க்க முடியும். ஒரு வீட்டிலே பெண் நிர்வாகம் செய்தால் அந்த வீட்டிலே நிம்மதி எதிர்பார்க்க முடியாது. ஹலாலான சம்பாத்தியம் தான் வர வேண்டும். ஹலாலான சம்பாத்தியம் வரவில்லை என்றால், உழைப்பு இல்லை என்பதற்காக ஹராமான உழைப்பு வீட்டுக்கு வந்தால் அந்த வீட்டிலே நிம்மதி எதிர்பார்க்க முடியாது. ஹலாலான சம்பாத்தியம் மிக முக்கியமானது. அதிலும் ஆண்கள் தான் உழைப்பு உடையத்திலே கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். இன்னைக்கு சில இடங்கள்ல பார்க்கிறோம், சில ஆண்கள் தொழில் செய்வதில்லை, பெண்கள் தான் கடை அப்பங்களை சுட்டு அப்பங்களை சுட்டு அங்கால இங்கால கொடுத்து பிள்ளைகளை ஓத படிக்க வைக்கிறாங்க. அந்த மனைவி அந்த தாய் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, என்னுடைய மாப்பிள்ளையால் எந்த பிரயோஜனமே இல்லை, ஏதோ குடும்ப வாழ்க்கைக்கு மட்டும் அவர் வருகிறார், அவரால் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏழை விவகாரங்கள் அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் என்று சில கணவன்மார்களை சில பெண்கள் குறை சொல்வதும் உண்டு. எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் உழைக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். ஹலாலான சம்பாத்தியம் குடும்ப வாழ்க்கையில மிக முக்கியமானது. ஹராசை எங்களுடைய குடும்பத்துக்கு கொடுத்து விடக்கூடாது. ஹலால் போனா தான் ஹலால் வெளிய வரும். நாங்கள் ஹலாலா உழைத்து சாப்பிட்டா தான் எங்களுடைய வெளிப்பாடுகள் நல்லதாக இருக்கும். ஹராம் உள்ளே போனால் ஹராம் தான் வெளியே வரும். மதுபானம் குடிக்கின்ற ஒருவர், மதுபானத்தை பயன்படுத்துகின்ற ஒருவர், அவருடைய நாவால் விக்கை எதிர்பார்க்க முடியுமா, அவருடைய நாவால் குர்ஆன் திலாவத்தை எதிர்பார்க்க முடியுமா, அவருடைய நாவால் நல்ல நல்ல வார்த்தை அருமையான உபதேசம் எதிர்பார்க்க முடியுமா கண்ணியமானவர்களே? எனவே ஹலால் போனால் தான் ஹலால் நல்லது வெளியே வரும். எனவே ஹலாலான சம்பாத்தியம் மிக முக்கியமானது. சஹாபாக்களுடைய மனைமார்கள் சஹாபாக்களை தொழிலுக்கு அனுப்புகின்ற போது மிக முக்கியமான ஒரு உபதேசத்தை சொல்லி அனுப்புவார்கள். என்ன உபதேசம் தெரியுமா? தொழிலுக்கு போகின்ற போது சொல்லுவார்கள், நீங்கள் தொழிலுக்கு போகின்றீர்கள், ஹலாலான சம்பாத்தியம் இருந்தால் மாத்திரம் கொண்டு வாருங்கள், ஹலாலான சம்பாத்தியம் இல்லை என்றால் பரவாயில்லை, எங்களுடைய உள்ளங்கள் எங்களுடைய உடம்புகள் எங்களுடைய வயிறுகள் எல்லாம் பசியை தாங்கிக் கொள்ளும் பொறுத்துக் கொள்ளும், உழைப்பு இல்லை என்பதற்காக அராசை கொண்டு வந்து எங்களுடைய உடம்பை நரகத்துக்கு கொடுத்து விடாதீர்கள், நரகத்தை நிச்சயமாக எங்களால் தாங்க முடியாது, பசியை இந்த உலக பசி எங்களால் தாங்க முடியும் என்று ஒவ்வொரு சகாபிய பெண்மணிகளும் அவருடைய கணவன்மாரை தொழிலுக்கு அனுப்பு சொல்வார்கள். ஹலாலை கொண்டு வாருங்கள், ஹலால் கிடைக்கவில்லையா வெறும் கையோடு திரும்பி வாருங்கள், பட்டினி இருப்போம், பட்டினியை பொறுமையாக இருப்போம், ஆனால் நரகத்தை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, ஹராத்தை தந்து இந்த உடம்பை நரகத்துக்கு கொடுத்து விடாதீர்கள் என்பதாக ஒவ்வொரு சஹாபிய பெண்மணிகளும் அந்த அன்பான கணவன்மாரை தொழிலுக்கு அனுப்புகின்ற போது சொல்லுகின்ற செய்தி. எனவே கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தை கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக நான் அதாவது ஒரு வீட்டை ஒரு ஆண் தான் நிர்வாகம் செய்ய வேண்டும். அதே போன்று நான்காவது விடயம் சுத்தமாக இருக்க வேண்டும். கணவனும் மனைவியும் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தம் இல்லாத போது வாழ்க்கையில பரக்கத் வாழ்க்கையில நிம்மதி எதிர்பார்க்க முடியாது. சுத்தம் சொல்றது வெளிச்சுத்தமும் தான் உள்சுத்தமும் தான். உள்ளத்துல ஒன்று நாவல் ஒன்று இருக்கக்கூடாது. சில ஆண்கள் எல்லாரும் அல்ல, சில ஆண்கள் வெளியில நிறைய கள்ள துரசுகளை வச்சுக்கொண்டு ஏதோ இந்த பெண்ணுக்கு மட்டும் அன்பு காட்டுவதாக நடிப்பார்கள். இந்த நடிப்பை கனியமானவர்களை நாளை மறுமையினால் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டார். எனவே யாரும் நடிக்காதீர்கள், அல்லாஹ் ரசூலுக்காக வழிவாளுங்கள். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், வமன் யுதில்லாஹ வர்ரதூல் ஃபௌலாயிக மஅல் லதீன அன்னமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்றான், யார் அல்லாஹ் ரசூலுக்காக வாழ்றாங்களோ, நான் திருமணம் முடிப்பது அல்லாஹ் ரசூலுக்காக, நான் பிள்ளை பெறுவது அல்லாஹ் ரசூலுக்காக, இப்படி யாரெல்லாம் வாழ்றாரோ அல்லாஹ் இவர்களை நாளே வறுமை நாளிலே நபிமார்களோடு இருப்பாற்றுவார், அல்லாஹ் உண்மையார் எடுப்பாற்றுவான், சாலிஹான நல்ல மக்கள் எடுப்பாற்றுவான், இந்த உலகத்திலே தீன் வளர்வதற்காக அவன் யுத்தம் செய்த சுகதாக்களோடு அல்லாஹ் எழுப்பாற்றுவான், இதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணியமானவர்கள், சுத்தமாக வாழ வேண்டும், சுத்தம் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இயற்கை மரபுகள் ஐந்து என்று சொன்னார்கள். ஒன்று ஹசனா செய்வது, வாழ்க்கையில ஒரு முறை ஹசனா. இரண்டு, மர்மஸ்தான முடிகளை களைவது. மூன்று, அக்குள் முடிகளை களைவது. நாலு, நகம் வெட்டுவது. ஐந்து, மீசையை கத்தரிப்பது. ஆரம்பத்திலே சொன்ன வாழ்க்கையிலே ஒருமுறை ஏனைய நான்கு விடயங்கள், அதுல ஒன்று அக்குள் முடியை களைவது, மர்மஸ்தான முடியை களைவது, நகம் வெட்டுவது, மீசையை கத்தரிப்பது. இந்த நான்கையும் 40 நாளைக்கு மேலே விட்டு வைக்க கூடாது. 40 நாளைக்குள்ளே செய்து கொள்ள வேண்டும். நகங்களை பொறுத்த வகையிலே வாராத வெட்டு வேண்டும். சிலருடைய உடம்பை பொறுத்து அதை வேகமாக வளரும். எனவே அவசர அவசரமாக அவைகளை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். எனவே சுத்தம் பேணாத போது நிச்சயமா சில குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும். ஏனென்றால் சுத்தம் இல்லாத இடத்துக்கு அங்கே சைத்தான் வந்து விடுவான். சைத்தான் அங்கே அசுத்தத்தை விரும்பக்கூடியவன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். எப்படி என்றால் சைத்தான் ஒவ்வொரு நாளும் ஏனைய சைத்தான்களை கூப்பிட்டு விசாரிப்பான். ஒவ்வொரு சைத்தான்களை கூப்பிட்டு கேட்பான், இன்றைக்கு என்ன செஞ்சீங்க, இன்றைக்கு என்ன வேலை செஞ்சுட்டு. ஒருவர் சொல்லுவார், தொலைப்போன ஒருத்தரை கெடுத்துட்டு வந்திருக்கிறேன், நோம்பு பிடிக்க போன ஒருத்தரை அவரை நோம்பை முறிச்சிட்டு வந்திருக்கிறேன், குர்ஆன் ஓத போன ஒருத்தரை குர்ஆன் ஓத விடாம விட்டுட்டு வந்திருக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விடயங்களையும் கேட்கின்ற போதும் இறுதியாக ஒரு சைத்தான் மூளையிலே நொண்டி சைத்தான் ஒதுங்கி இருப்பான். அந்த சைத்தானை பார்த்து பெரிய சைத்தான் கேட்பான், நீ என்ன செய்தாய்? அந்த சைத்தான் செல்வா, எனக்கு ஒன்றுமே செய்ய கிடைக்க இல்லை. கணவன் மனைவி ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருந்தார்கள் ஒரு குடும்பத்திலே, அவர் இரண்டு பேரையும் பிரித்து விட்டு வந்திருக்கிறேன். அந்த வீட்டுக்குள்ளே அல்லாஹ்வுடைய அருள் இறங்காமல் சைத்தான் நாங்கள் புகழ்வதற்கு ஒரு இடத்தை வைத்து விட்டு வந்திருக்கிறேன் என்று அந்த சைத்தான் சொல்கின்ற போது பெரிய சைத்தான் சொன்னான், அந்த நீதான் என்றால் நீதான் என்னுடைய வேலையை சரியாக செய்திருக்கிறாய் என்று சைத்தான் புகழ்ந்தான். கண்ணியமானவர்களே, எதை சொல்லவர்கள் என்றால் சைத்தானுக்கு மிகவும் விருப்பமான செயல்தான் கணவனும் மனைவியை பிரிப்பது. அப்படி பிரித்து விட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இருவருக்கும் இடையிலே சண்டை வரும். அந்த வீட்டுக்கு பறக்கத்து வராது. குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள். அந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பாதிக்கப்படுவார்கள். இதுதான் சைத்தானுடைய வேலை. எனவே சைத்தானுக்கு யாரும் இடம் கொடுக்க கூடாது. இது 4வது விடயம், அதாவது சுத்தமாக இருப்பது. 5வது விடயம், கண்ணியமா நேரம் இல்லாத சுருக்கமாக சொல்கின்றேன். நாங்கள் எங்களுடைய மனைவிமாரை புகழ வேண்டும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு பெண் மெஷினை போல கஷ்டப்படுகிறார். சுத்தம் என்ற ஒரு தலைப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டில் முத்தகத்தை துப்புரவு பண்ணுவதா, நம்முடைய வீட்டை துப்புரவு பண்ணுவதா, வெளியே துப்புரவு பண்ணுவதா, தோட்டத்தை துப்புரவு பண்ணுவதா, பிள்ளைகளுடைய உடுப்புகளை கழுவுவது ஐ பண்ணுவதா, ஏனைய விவகாரங்களா, எல்லா விடயத்தையும் செய்வது யார்? ஒரு பெண் தான், ஒரு தாய் தான், ஒரு சகோதரி தான், ஒரு எங்களுடைய மனைவி தான். எனவே கண்ணியமானவர்கள், இந்த விடயத்திலே கூடுதலாக நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். எனவே ஒரு பெண்ணை நாங்கள் புகழ வேண்டும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி அன்பை வெளிப்படுத்தவில்லை என்றால் சில விளைவுகள் ஏற்படும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற சில இடங்கள்ல சில மனைவி சில பெண்கள் ஆட்டாக்கான ஓடி போயிட்டா, சில பெண்கள் ஆட்டாக்கான ஓடி போயிட்டா, வீட்டுக்கு வந்த மீன்கான ஓடி போயிட்டா. காரணம் என்ன கண்ணியமானவர்களே? நாங்க அன்பு செலுத்த இல்ல, நாங்க அன்பு வெளிப்படுத்த இல்ல, நாங்க அந்த பெண்ணை புகழ இல்ல. மெஷினை போல கஷ்டப்படக்கூடிய அந்த பெண்ணுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்ல எங்களால மனம் வர இல்ல. எங்கள்கிட்ட கிடைக்காத ஒண்ணு இன்னொருத்த கிடைச்சிருக்கிறது. எங்கள்கிட்ட கிடைக்காத இன்னத்துல கிடைச்சதால் அந்த பெண் அப்படியே தப்பான விடயங்களை போவா. எனவே கண்ணியமானவர்களே, இந்த 5 விடயங்களை பேணிக் கொள்ளுங்கள். மிக முக்கியமான 5 விடயங்கள் நான் நினைவுபடுத்தினேன். அதிலே முதலாவது விடயம், அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே திருமண வாழ்க்கையிலே சந்தோஷ வரமை வாய்ந்தால் கணவன் மனைவி அந்த வாழ்க்கையிலே நாங்கள் நேரம் கொடுக்க வேண்டும். 2வது, அந்த சந்தோஷத்தை மனவாழ்வில் எதிர்பார்க்கக்கூடியவர்கள். 2வது, அந்த கணவனும் மனைவியும் அந்த பிள்ளைகளும் ஆன்மீகத்திலே அதாவது இபாதத்திலே கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். 3வது, அந்த வீட்டிலே ஒரு ஆண் தான் நிர்வாகம் செய்ய வேண்டும், ஹலாலான சம்பாத்தியம் அந்த வீட்டுக்கு வர வேண்டும். அதே போல 4வது, ஆண்கள் பெண்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளில் ஒரு சுத்தமாக இருக்க வேண்டும். 5வது, அந்த பெண்களை அந்த தாய்மார்களை நாங்கள் புகழ வேண்டும், அவர்கள் மீது அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இப்படி இருக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் மனவாழ்விலே திருமண வாழ்க்கைகளை நிம்மதி தருவான். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த திருமண வாழ்க்கையினூடாக சந்தோஷத்தை அடைந்து சைத்தானுக்கு இடம் கொடுக்காமல் அனைவர்களையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஏன் அல்லா உனக்கு பொருத்தமான நல்லடியாரம் அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஏன் அல்லா குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் தந்துடுவாயாக. சைத்தான்கள் குறுக்கிடாமல் பாதுகாத்துடுவாயாக. எங்களோட குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக ஆக்கிடுவாயாக. ஏன் அல்லா எங்க அனைவருக்கு நல்ல ஒரு முடிவை தந்துடுவாயாக. களிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கு நசிவாக்கிடுவாயாக. ஏன் அல்லா இஹ்லாஸ கொண்டு நாளையும் வறுமையில சுவர்க்கத்தில் எங்களை கண்ணியப்படுத்திடுவாயாக. ஏன் அல்லா தடுமாற்றம் இல்லாம களிமாவை நசிவாக்கிடுவாயாக. தெளிவான முறையில் களிமாவை சொல்லி இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கி தந்துடுவாயாக. ஏன் அதங்களோட துவாக்களை தனித்துவம் கிருஷியை கொண்டு கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வாக்கிறதாவான அனைவரும்.